நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மிகவும் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்தை படித்து வருகிறோம். நமது கடந்த நிகழ்ச்சியில் யோவான் 7 முதல் 24 வசனங்களை படித்தோம். இன்று நாம் தொடர்ந்து யோவான் 7 முதல் 53 வசனங்கள் வரை படிக்கப் போகிறோம். நியாயப்பிரமாணம் மனிதன் தன்னை கண்டுகொள்ளக்கூடிய கண்ணாடியே ஒழிய மனிதனை கரை சேர்க்கக்கூடிய கைத்தோணி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. கலாத்தியர் 4:4-5 அப்போஸ்தலனாகிய பவுல், நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் என்று கலாத்திய விசுவாசிகளை பார்த்து கூறுகின்றார். அன்று இயேசுவை விசுவாசிக்க முடியாமல் தவித்த யூதர்களும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் நீதிமான்களாக பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறி ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் குணமாக்குகிறார் என்பதை குற்றமாக தீர்க்க முற்படுகிறார்கள். ஆனால் சத்தியம் அதன் பிள்ளைகளாலே பிரித்து அறியப்படும். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை கண்டவர்களில் ஒரு சிலர் இவர்தான் கிறிஸ்துவா என்று சிந்திக்க துவங்குகிறார்கள். இயேசு சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துதான். யோவான் 7:25-27. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் செய்கிறதில்லையே, மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ, இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருவார் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். இங்கு மீண்டும் மக்களுக்குள் பிரிவினையை நாம் பார்க்கிறோம். ஒரு சாரார் இவன் கிறிஸ்துதானா என்று கூறுவதையும், கிறிஸ்து எந்த இடத்திலிருந்து வருவார் என்று தெரியாதே, இவர் கலிலேயாவிலிருந்து வந்திருக்கிறாரே என்று மற்ற சாரார் கூறுவதையும் பார்க்கிறோம். இயேசுவை குறித்து அவர்கள் இவ்வாறாக குழப்பம் அடையும் போது இயேசு தேவாலயத்தில் மீண்டுமாக உபதேசிப்பதை 28-29 பார்க்கிறோம். அப்படி அவர் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கேயிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், நான் அவரால் வந்திருக்கிறபடியாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கு இயேசு, நான் கலிலேயாவிலிருந்து வந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் நான் யார் என்பது உங்களுக்கு புரியவில்லை, என்னை அனுப்பினவரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, அப்படி நான் வந்த இடத்தை அறிந்திருப்பீர்களானால் உங்களுடைய நித்திய ஜீவனுக்காக நீங்கள் என்னிடத்தில் வந்திருப்பீர்கள் என்று கூறுகின்றார். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். இது நிக்கோதேமு கூறும் ஒரு வார்த்தை. யோவான் 3:5 இதை பார்க்கிறோம். பரிசெயரும் யூத அதிகாரிகளும் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு செவி கொடுக்கவும் அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் இயேசு தங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று, தங்களுடைய ராஜ்ய அமைப்புக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். பாவத்தை விட்டு ஓய விருப்பம் இல்லாதவன், உலகத்தை நேசிக்கிறவன் இயேசுவினிடத்தில் வர முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தொடர்ந்து 30 அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராததினாலே ஒருவனும் அவர் மேல் கைப்போடவில்லை என்று பார்க்கிறோம். இந்த வசனம் மிகவும் அற்புதமான ஒரு வசனம். அவர்கள் அவரை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள், ஆனாலும் அவருடைய நேரம் வரும் வரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்பட இன்னும் 6 காலம் இருந்தது. இயேசு கெத்சேமனையில் ஜெபித்து முடித்தபோது பிரதான ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் மூப்பர்களும் ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல் அவரை பிடிக்க பட்டயங்களையும் தடியையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்று கூறுவதை லூக்கா 22:53 பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்கும் பலியான பஸ்க ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட வேண்டிய காலம் குறிக்கப்பட்டிருந்தது. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று ரோமர் 5:6 கூறுகிறது. அந்த நேரம் இன்னும் வரவில்லை. தொடர்ந்து 31 வசனத்திலே அவரை விசுவாசித்த ஜனங்கள் கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிக அற்புதங்கள் செய்வாரோ என்று கேட்கிறார்கள். அப்படியானால் இயேசுவை யாராக அவர்கள் விசுவாசித்தார்கள்? அவருடைய அற்புதத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு விசுவாசிக்கிறார்களே ஒழிய தேவனிடத்தில் மனம் திரும்பும் பாவ உணர்வு அவர்களுக்கு வரவில்லை. தேவனிடத்தில் மனம் திரும்பும் பாவ உணர்வு இல்லாமல் இயேசுவை விசுவாசித்து பிரயோஜனமில்லை. பிரியமானவர்களே, அவருடைய வசனத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி வந்து அற்புதங்களை செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தொடர்ந்து யோவான் 7:33 இன்னும் கொஞ்ச காலம் என்று தான் மரிக்கப் போகும் நாட்களை அவர் எடுத்துக் கூறுவதை பார்க்கிறோம். என்னை பிடிக்க வேண்டிய நேரத்திலே நானே என்னை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், இப்பொழுது உங்கள் நேரம் வரவில்லை என்பதை இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். தொடர்ந்து இந்த 33-34 வசனங்களிலே இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பிதாவினிடத்தில் அவர் பரமேறி போவதை குறித்தும் கூறுகின்றார். ஆனால் அவர்களோ அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு தான் தன்னுடைய பிதாவினிடத்தில் போகிறேன், என்னை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று கூறும்போது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை 35-36 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து யோவான் 7:37 வசனத்திலே பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று கூறுவதை வாசிக்கின்றோம். இந்த வசனத்தில் இயேசு ஒருவன் தாகமாயிருந்தால் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தாகம் மிகவும் அவசியம். இதை யோவான் 4 நாம் பார்த்தோம். தாகம் மாத்திரம் போதாது, அவன் என்னிடத்தில் வர வேண்டும் என்று இயேசு கூறுவதை கவனிக்க வேண்டும். தேவனுடைய தெரிந்தெடுப்பும் மனிதனுடைய சுய விருப்பமும் ஒன்று போல செயல்பட வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் என்று 17 இயேசு கூறினார். ஆனால் இங்கு தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று கூறுவதை பார்க்கிறோம். சுய விருப்பத்தோடு இயேசுவினிடத்தில் வர வேண்டும். பாவ உணர்வுள்ளவர்கள் இரட்சகரிடத்தில் வர வேண்டும். மனம் திரும்புகிறவன் மன்னிப்பை பெற இயேசுவினிடத்தில் வர வேண்டும். இயேசு தாகத்தை தீர்க்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுக்கிறார். 38-39 வசனங்கள் பாருங்கள். வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மைமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். இயேசு தன்னை குறித்து கூறிய அறிக்கைகளில் இது ஒரு முக்கியமான அறிக்கையாகும். வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்கிறார். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்க இயேசு உலகத்தில் வந்தார். பாவ சிந்தையிலிருந்து பரிசுத்த சிந்தையை பெற்றுக்கொள்ள, மண்ணானவைகளை மறந்து விண்ணுக்குரியவைகளை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவி அவசியம். அதை இயேசுதான் நான் கொடுக்கிறேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, அதை பெற்றுக்கொள்பவர்கள் உள்ளத்திலிருந்து அது நதியாக பாய்ந்தோடும் என்கிறார். யோவான் 16:7 வசனத்திலே நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு பரத்துக்கேறின பின்பு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று இங்கு வாக்கு கொடுக்கிறார். மீண்டுமாக 40-43 வரை உள்ள பகுதியில் மக்களுக்குள் அவரை குறித்த கருத்து வேற்றுமை பிரிவினை உண்டாவதை நாம் பார்க்கிறோம். அவரை பிடிக்கச் சென்ற சேவகர்களும் அவர் மேல் கைப்போடவில்லை. அதிகாரிகள் அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் அவரை கொண்டு வரவில்லை என்று கேட்டதற்கு அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்று அவர்கள் கூறுவதை யோவான் 7:45-46 வசனங்களில் பார்க்கிறோம். தொடர்ந்து 47-49 வசனங்களில் பரிசேயர் இயேசுவை குறித்த தங்களுடைய தெளிவான அறிக்கையை கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அல்ல என்று அவர்கள் மறுதளித்தது மாத்திரமல்ல, அவர்கள் அவரை விசுவாசிப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவதையும் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்ன? தாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தாங்கள் கண்டுகொண்டது பெத்லேயம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார், கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்போது இல்லை என்பதாகும். ஆனால் இயேசு பெத்லகேமில் பிறந்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் நித்தியத்தை குறித்து தாகமுள்ளவர்களாக காணப்படவில்லை. அப்படி தாகத்தோடு இயேசுவினிடத்தில் ராக்காலத்தில் வந்த நிக்கோதேமுவை பார்த்தோம். அந்த நிக்கோதேமுவையும் அவர்கள் கடிந்து கொள்வதை 52 வசனத்தில் பார்க்கிறோம். இவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:13 வசனத்தில், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே இரட்சகர்தானா என்று அறிந்து கொள்ள விரும்புகிறவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனாக அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். என் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட என்னால் முடியவில்லை, நியாயப்பிரமாணங்களையும் மீறாமல் என்னால் இருக்க முடியவில்லை, நானும் பரலோக ராஜ்யத்தின் பங்குள்ளவனாக வேண்டும், பரிசுத்தம் எனக்கும் வேண்டும் என்று தாகத்தோடு வருபவனுக்கு இயேசு ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக அவர் கொடுக்கிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜெபிப்போம். நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இந்த அருமையான வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று வாக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. சந்தோஷமும் சமாதானமும் நதியைப் போல எங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அது மூலமாக நாங்கள் மாத்திரம் திருப்தி அடைய அல்ல, எங்கள் மூலமாக மற்றவர்களும் உம்மை கண்டுகொள்ள அந்த பரம திருப்தியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்மை அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்களாக உம்மிடத்தில் வரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
தள்ளி விடாரே பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தள்ளுவரோ அன்பு கொள்ளவர் மீதே, தள்ளுவரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும் மருள விழாதே, நல்லருளை விடாதே. மருள விழாதே, நல்லருளை விடாதே. பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மையகமே உனக்குய்யவோ நிலையோ, வானவனை முற்றும் தானடைவாயே. வானவனை முற்றும் தானடைவாயே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நீதிமொழிகள் 21:23.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.